அன்புக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் எழுதிக் கொள்ளுங்கள். புதிதாக இதில் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை 5 வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை ஜெராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கும் மதிப்பெண் உண்டு. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷுவா அவர்கள்.
கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட ஊழியத்திற்கு ஆயத்தப்படுவதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த நாளின் இறுதி நிகழ்ச்சியிலே அதை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக சில காரியங்களை சிந்திக்க இருக்கின்றோம். நிச்சயமாகவே ஊழியத்திற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கடந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் ஒரு ஊழியனாக இருக்கிற நாம் நன்றாக எழுதவும் பேசவும் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆம்பிரியமானவர்களே, எந்ததொரு பதவிக்கு எந்ததொரு பொறுப்பிற்கு வந்தாலும் நாம் முன்பு இருந்ததை விட சற்று அதிகமாக பயிற்சி எடுத்து அந்த பொறுப்பிற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்விலே நடந்த விஷயத்தை கூறுகிறேனே. நான் முன்பு மும்பையில் முதலாவது ஆசிரியராக பணிபுரிந்தேன். பிறகு இன்னொரு பள்ளியிலே எனக்கு பிரின்சிபாலாக பணிபுரிகிற ஒரு பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார். அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பதாக என்னுடைய மனைவி, நீங்கள் அந்த பதவிக்கு வரப்போகிறீர்கள், ஆகவே இந்த மே மாதத்தில் நீங்கள் அதற்கென உங்களுடைய சிந்தையை அதன் மீது நீங்கள் வைக்கணும். மட்டுமல்ல, அந்த பதவியில் இருந்து நான் எவ்விதமாய் பேச வேண்டும், பழக வேண்டும். ஏன்னா நீங்க முன்ன வாத்தியாரா இருக்கும்போது ரொம்ப கேஷுவலா மாணவ மாணவிகள்கிட்ட ரொம்ப பழகுவீங்க, அன்பா பழகுவீங்க. அப்போ அதே வேளையில் நீங்க பிரின்சிபலா ஆன பிறகு ரொம்ப ஃப்ரீயா பேசுனீங்க, பழகுனீங்க. அப்படின்னா முழு பள்ளியினுடைய அந்த ஒழுக்கமும் கொஞ்சம் கேள்விக்குறியா மாறிடும். நீங்க அன்பா பழகுவீங்க, உங்ககிட்ட அன்பா பழகுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனா கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கட்டுப்படாத பொழுது ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. நாங்க ஹோம்ஒர்க் கொடுத்தா அவங்க அதான் பிரின்சிபல் சார்ட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எளிதாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வராமல் முழு பள்ளியின் அந்த ஒழுக்கமும் பாதிக்கப்படும். ஆகவே ரொம்ப கவனமா அதுக்கேற்றபடி நீங்க இனிமேல் மாற வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின்பதாக என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் மாற்றிக்கொண்டேன். அதற்கு பின்பதாக எங்கள் பள்ளி நல்ல பெயரை வாங்கத்தக்கதாக மும்பை நகரிலே சீட்டாகாம் என்ற இடத்திலே அந்த பள்ளியை ஆசாத் ஹைஸ்கூல் சிறப்பாக நடத்த கத்தர் உதவினார். எதற்கு சொல்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்தந்த தகுதிக்கு ஏற்ப நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதற்காக பெருமை கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதற்காக நாம் நம்முடைய இயற்கையான சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல, தேவ சுபாவத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதே வேளையில அந்த இடத்தில் இருந்து நாம் எவ்விதமாய் செயல்பட்டால் சரியாய் இருக்கும் என்று நிதானித்தறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆகவேதான் கூறிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் இப்பொழுது போதகராய் மாறப்போகிறீர்கள். அப்போ ஒரு சாதாரண ஒரு ஊழியனை போல, சாதாரண விசுவாசி போல நீங்கள் இப்பொழுது செயல்பட முடியாது. உங்கள் பேச்சு அநேகரால் கவனிக்கப்படுகிற இடத்துக்கு வந்துவிடும். ஒரு போதகர் என்ற முறையில சபை முழுவதும் உங்களை பார்ப்பார்கள். அந்த போதகர் எப்படி பேசுகிறார் பாருங்களேன், என்ன ஒரு சாதாரணமா ரொம்ப கடுமையா பேசுறாரு. அப்படி எல்லாம் கவனிக்கிற இடத்தில் நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று நான் கூறுகின்றேன். ஆகவே உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்து, உங்கள் நடை உடை பாவனை எல்லாம் மிக மிக ஒழுக்கமானதாக, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக, மிகவும் தரமான வார்த்தைகளாக, மற்றவர்களை மதித்து பேசுகிற, சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் அது நல்லது, மதித்தே பேசுவது நல்லது. இல்லாவிட்டால் அந்த பாஸ்டர் அப்படி அந்த பையனை அந்த திட்டு திட்டுறாரு அப்படின்னா கேட்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரவே கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் மாதிரிகளாக மந்தைக்கு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். நீங்க தான் மாடல். நீங்க எப்படி ஒரு கலாச்சாரத்தை சபையில உருவாக்குகிறீர்களோ அதே போலதான் அந்த சபையார் தங்களுடைய குடும்பங்களுக்கு இடையே, அந்த சபை உறுப்பினர்களுக்கு இடையே ஆரோக்கியமான விதத்துல பேசுவாங்க, ஆரோக்கியமான விதத்துல பழகுவாங்க. எல்லாமே உங்களை சார்ந்தே அந்த சபையினுடைய காரியங்கள், ஒழுக்கம் எல்லாமே இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்க. ஆகவே நீங்க அதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய பணிதானே என்று எளிதாக விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய பணிதானே, எல்லா இரக்கமும் தயமும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார்னு சொல்லி நீங்க ஒரு மிகவும் லோ லெவல்ல உங்க சபையை வைத்து விடாதீங்க. நல்ல உயர்ந்த இடத்துல உங்களை பார்க்கிற, உங்க சபையை பார்க்கிற புறஜாதியார் என்ன அன்பாக அழகாக நேர்த்தியாக பழகுகிறாங்க. சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொரு எவ்வளவு அழகாய் பழகுகிறார்கள். நாம் அந்த சபைக்கு போக வேண்டும் என்றதொரு மாதிரியை உருவாக்குங்க பிரியமானவர்களே. மூன்றாவது காரியம் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். உங்களால் எது சிறப்பாக செய்ய முடிகிறது என்று கண்டுகொண்டு அதில் முன்னேற வேண்டும். என்னால் எதை சிறப்பாக செய்ய முடிகிறது, அதிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் கவனம் செலுத்தி அதை சிறப்பாக செய்ய பழகிக் கொள்ளலாம், ஆயத்தப்படலாம். நீங்கள் மெய்ப்பு பணிக்கு ஊழியத்திற்கு வருகிறீர்கள். அப்ப உங்களுடைய திறமை என்ன, தாளந்து என்ன, என்னால எதை சிறப்பா செய்ய முடியுது? ஒருவேளை பிரசங்கம் கட்டாயமா, ஒரு போதகர் என்பவர் பிரசங்கத்துல கட்டாயமா தேர்ச்சி உற வேண்டும். நீங்க தேர்ச்சி இல்லாதபடி பாதி நேரம் வெளியிலிருந்தே ஊழியர்களை கூப்பிட்டு பயன்படுத்துவீங்கன்னா உங்களை சபையார் மிக முக்கியமான இடத்துல வைக்க மாட்டாங்க. அதனால நீங்க உங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க பிரியமானவர்களே. உங்களால் முடியும். வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆவியானவர் உதவியோடு உங்களால சிறப்பாக பிரசங்கிக்க முடியும். அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன், நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு படிப்பு கூட படிக்காத சகோதரிகள், சகோதரர்கள் தேவனிடத்துல வைராக்கியம், ஆண்டவரே எனக்கு நீங்க அறிவு தந்து நான் படிக்க முடியும், வேதத்தை படிச்சு பிரசங்கிக்க முடியும் சொல்லி அதிக அதிகமாய் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய முகத்தை தேடி சிறப்பாக இன்று பிரசங்கிக்கிற அநேகரை எனக்கு தெரியும். கண் தெரியாதவர்கள் வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுகிற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறத பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் படிப்பறிவே இல்லை, ஆனால் முழுவதும் மனப்பாடமாவே இந்த வசனத்தை இருப்பிடத்தோடு சொல்லி சொல்லி பிரசங்கிப்பார். பாருங்க, இதெல்லாம் தேவன் செய்யக்கூடுமானால் உங்களால் ஏன் சிறப்பாக ஒவ்வொரு காரியத்தை செய்ய முடியாது, குறிப்பாக பிரசங்கிக்க முடியாது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களால் சிறப்பாக கற்றுக் கொடுக்க முடியும், பிரசங்கிக்க முடியும், உபதேசிக்க முடியும். இதற்கு கொஞ்சம் காலமாகலாம். எடுத்த உடனே எல்லா காரியத்திலும் சிறப்பாக செய்துவிட முடியாது, அதற்கு சில காலங்கள் ஆகலாம். ஆனா ஆரம்பத்தில் சில வேலைகள் நீங்க நினைப்பீங்க எல்லாம் ஈஸி தானே, என்னால செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நெருங்கி போய் பார்த்தா தான் தெரியும் சில காரியங்களை உங்களால செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மிக கடினமாக அதுக்கு முயற்சி எடுத்து எது முடியாது கடினமாக இருக்கிறது என்று காண்கிறீர்களோ அதை அதிக முயற்சி எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் எந்தெந்த விதங்களில் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அந்தந்த வழிகளிலேயே நீங்க தொடர்ந்து செய்து அதுல குறிப்பிட்ட பகுதியில முன்னேறி செல்லுங்கள். அப்ப உங்களால எது சிறப்பா செய்ய முடியும் என்பதை நீங்க உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்க, அதுல அதிகமாய் தேர்ச்சி வருங்க. ஆனாலும் புதிய கலைகளை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை. அநேக ஒரு போதகர் ஊழியர் என்று இருந்தால் எல்லா துறைகளிலும் அனுபவம் உடையவராக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா போதகரை பொறுத்த மட்டில் அவருக்கு சபை நிர்வாகம் முழுவதும் இருக்கிறது, மக்களுடைய ஆத்து மக்களை கண்காணிக்கிற பொறுப்பு, அவர்களுக்கு ஜபிக்கிறது, மனது இறங்குகிறது, உதவுகிறது, உலக விஷயங்களில் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவது, பல பணிகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:14 விதமாய் சொல்கிறது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்போ நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும், எந்த இடத்துல நீ வெட்கம் அடையக்கூடாது, தலை நிமிர்ந்து நிக்கணும். சத்திய வசனத்தை நீ நிதானமா பகுத்து போதிக்கிற அந்த கிருபையுடையவனா இருக்கணும். அப்போ நான் சற்று முன்னே கூறினேன் அல்லவா, நம்ம பிரசங்கிக்க நல்லா தெரியணும், வேத வசனத்தை நன்றாக கற்று சொல்ல தெரியணும், சரியா போதிக்கல அப்படின்னா நாம மக்களுடைய விசுவாச வளர்ச்சிக்கு தடை கல்லாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இப்ப நான் தான் இங்கிலீஷ் டீச்சரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கூல்ல நான் இங்கிலீஷ் சரியா சொல்லி கொடுக்கலனா அந்த பிள்ளைகள் எல்லாருமே இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, கிராமர் தெரியாது, நல்ல மார்க் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வகுப்பினுடைய முழு பிள்ளைகளின் படிப்பையும் கெடுத்தது யாரு? ஒரு ஆசிரியர். அதே மாதிரிதான் சபைக்கு வருகிற மக்கள் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளராம போகிறதற்கு தடையா இருப்பது யாரு? நாம தான், ஊழியர்கள் தான், போதகர்கள் தான். அப்ப நாம நினைக்கிறோம் வேதம் தானே அப்படின்னு சொல்லி எளிதாக நம்ம நினைக்கிறோம். நம்முடைய காரியம்னா எவ்வளவு சிறப்பா செய்ய யோசிப்போம் பாருங்களேன். ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா இல்ல இல்ல என் கடை தான் பெஸ்டா இருக்கணும், என் தயாரிப்பு ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம்ல. ஊழியத்திலும் அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், இது என் சபை, என் ஆத்துமாக்கள், நான் இவர்களை சிறந்த விதத்தில் வளர்க்கணும் என்று வாஞ்சி கொள்ளணும். அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியமா இருக்குது. ஏன்னா இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு நான் அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். பாத்தீங்கன்னா, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆங்கிலத்தில் சொல்லிருக்கு, டூ யுவர் பெஸ்ட் டு பிரசன்ட் யுவர் செல்ஃப் டு காட் ஆஸ் அன் அப்ரூவ்டு ஒர்க்கர் ஹூ ஹேஸ் நத்திங் டு பி அசேம்டு ஆஃப் ஹேண்ட்லிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் வித் ப்ரிசிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. டூ யுவர் பெஸ்ட், நீ சிறந்த விதமா செய்யே. எதை செய்தா? தேவனுடைய காரியத்தில் டூ யுவர் பெஸ்ட் டு பிரசன்ட் யுவர் செல்ஃப் டு காட் ஆஸ் அப்ரூவ்டு ஒர்க்கர். நீங்க தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற உத்தமனாக நிறுத்தப்படுவதற்கு டூ யுவர் பெஸ்ட், உங்களுடைய சிறந்த காரியத்தை இல்லாவிட்டா சிறந்த விதத்தில் எதையும் செய்யுங்க என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப இதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. எதை செய்தாலும் தேவனுடைய பணியில சிறப்பாய் செய்வேன் என்ற ஒரு உறுதியோடு செயல்படணும். அதுதான் சற்று முன்னர் நான் சொன்ன மூணாவது காரியமா, உங்களுக்கு எது சிறப்பா செய்ய முடிகிறது அதை கணக்கிட்டு மதிப்பிட்டு அதுல தேர்ச்சி பெறுங்க. அதே வேளையில வேற எந்த காரியத்தையும் புதிதாக கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இருக்காதீங்க. உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். குறிப்பாக சொன்னேன், ஒரு மேய்ப்பன், ஒரு போதகன், ஒரு ஊழியன் எல்லா துறையிலும் அவன் அறிவு பெற்றவனாக இருந்தாதான் அந்த சபை முழுமையான வளர்ச்சியை பெற முடியும். நீங்க எந்த பகுதியில பலவீனமா இருக்கிறீங்களோ அதே பகுதியில அந்த சபை முழுவதும் பலவீனமாய் மாறிவிடும். ஆகவே நீங்கள் மாதிரியா இருந்து செயல்படுங்க என்று கோரினேன். நாலாவது ஒரு ஆயத்தம் என்ன? நான்காவது காரியம், வளைந்து கொடுக்கிறவர்களாயிருங்கள். வளைந்து கொடுத்து பிளெக்சிபிளா இருக்கணும். இன்று அநேக ஊழியர்கள் வளைந்து கொடுக்கிறதல்ல. அருமையாக ஒரு மூத்த ஊழியர் கூறுவார், வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முறிந்து போகார்கள் அப்படின்னு சொல்வார். வேதவசனம் மாதிரியே இருக்குல்ல? ஆமா, வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முறிந்து போக மாட்டார்கள். சில பேர் தாம் பிடிச்ச மயிலுக்கு மூன்று காலு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மேய்ப்பு பணிக்கு வருகிறவர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை நம்பி ஒரு பெரிய மந்தையை கத்த தரப்போகிறார், தருகிறார். அவ்வளவு பேரை மேய்க்கும் பொழுது பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாட்டா நான் சொன்னதை அவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. அதில் அநேகர் சில பேர் மாட்டி சிக்கிக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தகுதியில்லாத நமக்கு அவர் மிகப்பெரிய பொறுப்பை தருகிறார். யாருங்க இப்படி ஒரு கூட்டம் உங்க பேச்சை கேட்டு உங்க பின்ன வருவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பெரிய மேனேஜரா இருந்தா, பெரிய கம்பெனி ஓனரா இருந்தா கூட ஒரு கூட்டம் மதிக்கிறது போல மதிக்கும். அதுக்காக இப்படி தலையாட்டி கொண்டு பின்னாலே வரமாட்டாங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற சம்பளத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து விட்டு அவர்கள் போவார்கள், அவ்வளவுதான். அடிபணிந்து கிடக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய அன்பு நிமித்தம், வார்த்தை நிமித்தம் மேய்ப்பர்களை மதிக்கணும், அவர்களை கனப்படுத்தணும் அப்படிங்கறது நிமித்தம் எவ்வளவாய் மதிக்கிற ஒரு கூட்டத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு பொருத்தமானவர்களாக நடக்க வேண்டும் இல்ல? அப்ப பெருமை இல்லாதபடி இருக்க வேண்டும், பிளெக்சிபிளா இருக்கணும். அதாவது வளைந்து கொடுக்கிற ஒரு வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அதை இப்பொழுதே நீங்க கற்றுக்கொள்ளணும். வளைந்து கொடுத்தலுக்கு வேதவசனம் ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் நமக்கு இருக்குது. நமக்கு தாழ்ந்த ஒரு சிந்தை வேணும், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு அடிப்படையான ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. தலைவனா இருக்க விரும்புகிறவன் அவ ஊழியக்காரனா இருக்க கடவன் என்று தாழ்மையை குறித்து எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி போகிற ஒரு பிளெக்சிபிளான, அதாவது விட்டு கொடுக்கிற ஒரு இடத்துக்கு வருகிற ஒரு ஊழியன் தான் சபையை சிறப்பாக கட்டி எழுப்ப முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பண்பை பாருங்கள். அவர் ஒரு மெய்ப்பனாக போதகனாக இருந்த போதும் கூட, தேவனுடைய குமாரனாக இருந்த போதும் கூட, ஒரு மாபெரும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து திரளான கூட்டத்தை தன் பின்னே வர கொண்ட இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் பாருங்க. சிலையை கட்டிக்கொண்டு தம்முடைய சீடர்களின் பாதங்களை கழுவ தொடங்கினார். உங்களுக்கு ஒருவேளை அவ்வளவு தூரம் தாழ்மை இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவ்வளவு தூரம் இல்லட்டாலும் கூட, நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, பிரியமானவர்களே தப்பா நினைச்சாங்க, இருக்கணும், ஆனா அட்லீஸ்ட் பெருமை இல்லாதவர்களாய் ஆத்து மக்களை எப்படியாவது கரை சேர்க்கணும் என்ற பாரத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு நீங்க ஆயத்தப்படுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இன்னும் இன்னும் உயர்த்துகிற ஒன்றாய், வேதம் சொன்னது போல உங்களை நீங்களே தாழ்த்துகிற, நீங்க ஏற்ற விலையில இன்னும் உயர்த்தப்பட்ட இடத்துல வைப்பீர்கள். நீங்கள் சொல்கிறதை இன்னும் அதிகமாய் மதிப்பார்கள், செயல்படுவார்கள், கிறிஸ்துவிலே வளர்வார்கள். அந்த மாபெரும் பாக்கியத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உருவாகுகின்ற இந்த காலகட்டத்தில் ஆயத்தப்படுகின்ற காலத்தில் இதெல்லாம் இப்பவே கற்றுக்கொள்ளணும். இப்ப கற்றுக்கொள்ளாதது பிறகு வரவே வராது. பிறகு களத்துல ஊழியத்துல இறங்கிய பிறகு நீங்க கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. இப்பொழுதே ஜபத்தோடு ஒரு உறுதியா, கர்த்தாவே என்னை எந்த அளவுக்கு உயர்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தாவே நான் தாழ்ந்த சிந்தையோடு காணப்படுவேன் என்று மட்டுமல்ல, நான் வளைந்து கொடுப்பேன், சபையை வளர்த்து கொடுப்பதற்காக என்னுடைய கருத்துக்களை சில இடத்துல விட்டுக் கொடுக்க வேண்டுமானால் அங்கேயும் விட்டுக் கொடுக்கிறேன். என்னாலதான் இடையூறு வருதுன்னா அந்த கருத்தை நான் விட்டுக் கொடுத்து சபை வளர்ச்சிக்காக, மக்களுடைய பக்தி விருத்திக்காக என்ன செய்யணுமோ நான் செய்ய இப்பொழுதே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து வளர வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அடுத்து ஐந்தாவது காரியம், நாம் சுயத்திற்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள், ஆனாலும் இது முக்கியமான சத்தியம் என்பதனால் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சுயத்திற்கு மரித்த வாழ்வு, அவர்களே சீடர்கள். அப்ப ஒரு சீடனாக நாம் நிச்சயமாய் இருக்க வேண்டியது அவசியம். விசுவாசிகளாய் இருப்பது பெரிய காரியம் அல்ல. விசுவாசிகள் என்றால் யார்? தங்களுடைய லாபத்திற்காக இயேசுவை நம்புகிறவர்கள். வேதவசனத்தை தங்களுக்கேற்றபடி மாற்றி அதை அமைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள். எனக்கு என்ன லாபம் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள்தான் விசுவாசிகள். ஊழியம் செய்தா எனக்கு என்ன லாபம், வேதவாசா எனக்கு என்ன லாபம், நான் அதை செய்தா எனக்கு என்ன கத்த தருவார், அதாவது உலக பிரகாரமாய் சிந்திக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறேன். தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது நல்ல விஷயம், அதை பற்றி நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எனக்கு இதை செய்தா எனக்கு கர்த்தர் என் கடனை மாற்றுவாரா, எனக்கு லட்சம் தருவாரா, கோடி தருவாரா என்று நினைக்கிற நினைப்புகள் தவறு. எதை எடுத்தாலும் ஆசீர்வாதத்தை பண விஷயத்தில் அளவுகோளாய் கொள்ளக்கூடாது. பணம் தருவீரா, செல்வம் தருவீரா என்று உலக விஷயமாய் ஆசீர்வாதத்தை அளக்கிற அளவுகோளாய் எப்பொழுதும் கொள்ளக்கூடாது. உலக ஆசீர்வாதம் என்பது ஒரு பகுதி தான், ஆனா உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன? தேவ வல்லமையோடு, வரங்களோடு, அவருடைய சித்தப்படி அவருக்காய் வாழ்வதுதான் ஆசீர்வாதம். அவர் சொன்ன இடத்திலிருந்து அவர் சொன்ன விதமாய் ஊழியம் செய்வதுதான் ஆசீர்வாதம். அவர் சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோகம் போக முடியும். அதை விடுத்து ஆண்டவரிடத்தில் நான் இவ்வளவு ஜெபித்தா எனக்கு இத்தனை லட்சங்களை கோடிகளை தந்தார், ஆகவே கர்த்தாவே என் ஜபத்தெல்லாம் கேட்டீங்கல்ல, இவ்வளவாய் ஆசீர்வதித்து எங்க ஊர்லயே பெரிய பணக்காரனாய் வைத்தீர் அளவா, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. பிரியமானவர்களே, தெய்வ சித்தம் செய்தவர்கள் தான் பரலோகம் போக முடியும். நீங்க ஜெபம் பண்ணதெல்லாம் கிடைச்சிட்டு அப்படிங்கறதுக்காக கர்த்தர் நீங்க செய்வதையெல்லாம் அங்கீகரிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அதுதான் இன்னைக்கு நடக்கிற பெரிய தப்பு. நம்ம ஜெபம் பண்ணதெல்லாம் அவர் கேட்கிறார்ல, அப்ப அவர் அங்கீகரிக்கிறார் என்னுடைய காரியங்களை என்று நினைக்கிற தவறை செய்து விடுகிறோம். அவர் மிகவும் தாராள மனது உள்ள தேவன், நம்முடைய தேவன். உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. சோ இந்த வேளையில ஒரு ஏழை மனிதன் உங்களிடத்தில் வந்து, ஐயா ஒரு 100 ரூபா தாங்கய்யா, பசியா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அதை எடுத்து கொடுக்கறது கடினமான விஷயம் அல்ல, ஏன்னா பரிபூர்ணமா இருக்கிறீங்க. அதே போலதான் நம்முடைய தேவன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாமே அவருடையதுதான். அவரிடத்துல நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்தை அவர் தருகிறது சாதாரண விஷயம். அப்ப பெறுகிற ஆசீர்வாதங்களை கொண்டு கர்த்தர் என்னுடைய செய்கைகளை அங்கீகரிக்கிறார் என்று எண்ணுவது தவறான விஷயம். ஆகவே பெரியமானவர்களே, சீடன் என்றவரிடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஊழியம் செய்ய போகிறவர்கள் சீடனா இருக்க வேண்டும். தேவ சித்தம் செய்கிறதை பாக்கியமாய் கொள்கிறவன் தான் சீடன். குரு எங்கு சென்றாலும் பின்பற்றுகிறவன் தான் சீடன். சிலுவை சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பின்னே போகிறவன் தான் சீடன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற கடவன் என்று இயேசு கூறியது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அப்போ சிலுவையில் தன்னை அறைய ஒப்பு கொடுத்தது போன்ற சுயத்திற்கு மறித்த ஒரு சீடனாய் நீங்கள் கட்டாயம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாம் அவர் கிருப என்று சொல்கிற இடத்துல நீங்க வரணும். நான் செய்தேன்னு ஒரு பொழுதும் உங்க மனதிலிருந்து வாயிலிருந்து வராதபடி காத்துக் கொள்ளுங்க. என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொண்டேன் என்ற அல்லவா கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க அவருடைய மகிமையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் செய்தேன், நான் ஜபித்ததுனாலதான் இது நடந்தது என்று ஒரு விதமாய் நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு பெருமையில் வாழ்ந்தீர்களானால் நீங்க தேவனுடைய மகிமையை எடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க எடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே சொல்லணும், கர்த்தாவே நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டியதை தாயா செய்தேன், எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறேன் சொல்லி மனதார மகிமையை கர்த்தருக்கு செலுத்த பழகணும். உங்களை நீங்க யோவான் சொன்னது போல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நீங்க குறுகிட்டே போகணும். அதாவது குறுகிட்டே போகணும்னா உங்களை தாழ்த்திக்கொண்டே போகணும், அவர் நாமத்தை உயர்த்திக்கொண்டே போகணும். அப்படிப்பட்ட ஊழியர்களே சிறந்த சாதனையை செய்வார்கள். தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்கிறது என்ன அர்த்தம்? நம்முடைய சுயத்திற்கு வெறுத்து, அதாவது நம்மை இரண்டாவது இடத்துல வைத்து கர்த்தரை முதலிடத்தில் வைக்கிறது பெயர் தான் சுயத்திற்கு சாகுதல் என்று பொருள்படும். அப்போ அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறதுனா அதுதான் அர்த்தம். அவரை முக்கியப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், நம்மை இரண்டாவது இடத்துல வைக்கணும். தெய்வ திட்டம் எதுவோ அதை முதலிடத்தில் வைக்கணும். என்னுடைய மனதில் தோன்றுகிற ஆசைகள், நான் ஊழியத்தில் கூட இப்படி செய்தா நல்லா இருக்கும் அப்படி செய்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற காரியத்தை கூட இரண்டாவது இடத்தில் வைத்தேனால் ஆசீர்வாதம் பெறுவேன். அதுதான் சுயத்திற்கு மறித்த வாழ்வு. இதற்கு ஒரு மேய்ப்பன் முதலாவது தம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். சுயத்திற்கு மறிக்காத போதகர்களால் தான் இன்று அநேக பிரச்சனைகள் சபைகளிலே. நான் சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி போதகர்கள் நினைக்கிறாங்க தவறாக. சிலரை சொல்கிறேன், நான் எல்லாரையும் குறை சொல்கிறதாக நீங்க நினைக்க வேண்டாம். புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, அதுக்காக நாம சொன்னதை சபையர் கேட்க கூடாது, கீழ்ப்படியாம இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தத்திலையும் நான் சொல்லல. அதாவது என்ன அர்த்தம்? சில விஷயங்கள்ல நாம சொல்கிறத காட்டிலும் சபையர் சொல்கிற விஷயம் ஒரு விதத்தில் மிகவும் தேவையானதா இருந்தா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற மனது நமக்கு வேண்டும். அப்படி சொல்லி பழகணும். அப்போ நம்ம சொன்னா போதகர் நலமா இருந்தால் ஏற்றுக்கொள்வார் என்ற இடத்துல நீங்க இருக்க வேண்டியது அவசியம். அப்ப ஏன் சுயம், ஏனுடைய மதிப்பு என்ன ஆகும், நான் சொன்னது அப்ப எங்க போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணாதபடி, உலக மனிதர்களைப் போல சிந்திக்காதபடி, என்னுடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தை ஜெபித்து முடிவெடுக்கிற காரியம், சபையின் நலன் எல்லாம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி சுயத்துக்கு மறித்த நல்ல போதகர்களாய் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஆறாவது காரியம், பொறாமைக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13:4 மத்திய பகுதி கூறுகிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. நீங்க உண்மையிலேயே தெய்வ அன்புல நிறைந்திருப்பீங்கன்னா, ஏன்னா தெய்வ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதே என்று பவுல் மூலமாய் ஆவியானவர் கூறுகிறார். அப்ப தெய்வ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது உண்மைன்னா அந்த உண்மையான அன்புல பொறாமை இல்ல. ஆனா பொதுவா நமக்கு வருகிறது பொறாமை உலக விஷயத்தில இருந்து நம்ம வந்துட்டோம். ஆனா ஊழியத்துல கூட பொறாமைப்படுகிற மக்களாய் சிலர் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியும். அவன்லாம் என்ன ஊழியன், ஏதோ என்னமோ அப்படி இப்படி பேசுறான், பெரிய டாம் டீம்னு பேனர் வைக்கிறான், பெரிய அளவுல முன்னேறிடுறான், பயங்கர பந்தா என்றெல்லாம் ஒருவேளை மற்றவர்கள் மத்தியிலே நாம் குறை கூறுகின்றோம். அவர்கள் மேலுள்ள கோபத்தினால், ஒருவேளை பொறாமையினால், எரிச்சலினால் அவிதமாய் கூறுகின்றோம். ஆனா பிரியமானவர்களை நாம் அவிதமாய் கூறும் பொழுது என்ன நடக்கும்? உங்க முன்ன இருக்கிற விசுவாசிகள் உங்களை தவறாய் நினைப்பார்கள். ஏன்னா நீங்க இவ்விதமா குறை கூறினவுடனே அந்த விசுவாசி அவன் என்ன இப்பதான் வளர்ந்து வருகிறான், அவன் போய் அந்த பாஸ்டர்ட்ட அந்த ரெவரண்ட ஏதோ ஒன்னு இதை பற்றி சொன்னான் வைங்களேன், அவர் சொல்வாரு அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் சின்ன வயசுல எப்படி இருந்தான் எனக்கு தெரியாதா என்று பிறகு அந்த போதகர் உங்களை குறித்து குறை சொல்வார். ஆக மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் குறைய யாற்ற சொல்வீங்கன்னா விசுவாசிகள்ட்ட சொல்வீங்க, விசுவாசிகள் பார்ப்பாங்க இப்படியா விஷயம், ரெண்டு போதகர்களும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய விசுவாசத்தை விட்டே போய்விடுகிற நிலையை அநேக சபைகள்ல நாங்க பார்க்கிறோம். பார்த்தீர்களா, நாமே நம்முடைய அழிவுக்கு காரணமாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, குறை கூறக்கூடாது, குறிப்பாக பொறாமை இருந்தால் குறை கூறுகிற அனுபவம் வரும். பொறாமை படுவதினாலே நாம் தான் சந்தோஷம் மற்றவர்களாய் மாறுவோம் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். அந்த சபை பெருசா இருக்கு, நான் இவ்வளவோ உழைக்கிறேன், எனக்கு ஒன்னும் பலன் இல்ல, ஆத்துமாக்கள் இல்ல, அவர் என்னதான் பண்றாரோ, அந்த சபையில என்ன பணம் கொட்டுது, பேன் வச்சு அடிக்கிறாங்க, இப்படி ஏதோ ஒரு விதத்துல நாம பொறாமையினால நாம பேசும் பொழுது சிந்திக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சி தான் பறிபோகும் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த உலகத்திலேயே நீங்க தான் பரிதாபமான மனிதராய் மாறி போவீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்க. நல்ல போதகராய் உருவாகுங்கள். எந்த சபையில் ஆத்துமாக்கள் இருந்தால் என்ன, கர்த்தர் அந்த ஆத்துமாவை அங்க கொடுத்திருக்கிறாரு, அவர் அங்கிருந்து வளரட்டும், நல்லது எனக்குன்னு கர்த்தர் ஆத்மாவை தருவார் என்ற விசுவாசத்தோடு ஒரு போதகர் பேச வேண்டும், நினைக்க வேண்டும். அதுவே நல்ல ஆரோக்கியமான ஊழியத்தை உங்களுக்கு தரும். பிரியமானவர்களே, இவ்விதமாக நிச்சயமாய் நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருந்தீர்களானால் அந்த பொறாம மாறும். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் சகோதரர்களாய் சகோதரிகளாய் பாவிக்கிற அனுபவம் இருந்ததுன்னா அவங்களும் நல்லா இருக்கட்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். அந்த சபையை வளரட்டும், எப்படியாவது பரலோக மக்கள் வந்து சேரணும், அவ்வளவுதானே. எந்த சபையில் இருந்தானே ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும் என்ற ஒரு பாரம் உங்களுக்கு நிச்சயமாயிருக்கும். பிரியமானவர்களே, ஏழாவது காரியம், சில காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும், சில காரியத்தை முடிந்தவரை செய்ய வேண்டும். இந்த வித்தியாசத்தை நீங்க உருவாக்க வேண்டியது அவசியம். சபையில எல்லா காரியத்தையும் நீங்களே செய்துவிட முடியாது. சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க, எல்லாம் நான் தான் செய்யணும். சபையில சபையை திறக்கிறதுல இருந்து அதை பெருக்கிறது, அதுல பாய் போடுறது, அதுல டேபிள் ரெடி பண்றது, அதை இதை எல்லாம் நான் தான் செய்வேன் என்று நினைக்கிற சில போதகர்களை நான் பார்த்திருக்கிறேன், பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஊழியத்துல மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டியது அவசியம், அது ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாவற்றையும் நீங்க செய்யும் போது சில காரியத்தை சிறப்பாய் செய்ய முடியாது. எனக்கு ஒரு போதகரை தெரியும், அவர் பாத்தீங்கன்னா மீட்டிங்கும் நடத்த விரும்புவாரு, செய்தியும் கொடுக்க விரும்புவாரு, ஆனா சமையலும் நான் தான் பண்ணுவேன் அப்படிப்பாரு. எங்க ஊருக்கு அருகில் உள்ள ஒரு போதகர் தான், நிறைய பேர் அவருடைய கூடுகைக்கு வருவார்கள். ஆனால் அவர் பாத்தீங்கன்னா ஆராதனை நடக்க வேற யாராவது நடத்த விட்டுட்டு அங்க அடுப்படியில இருந்து சமையல் பார்த்துட்டு இருப்பாரு, காய்கறி வெட்டிக்கிட்டு இருப்பாரு, பிறகு செய்தி விலக்கி தடபுடலா அங்கிருந்து ஓடி வருவாரு, பிறகு செய்திய அவர் கடைசியில கோட்டை விட்டுருவாரு சரியா சொல்ல முடியாம. ஏன்னா முந்தின நாள் இருந்தே அந்த பெரிய கொடுகைக்கு ஆயத்தப்பட்டு விறகு வாங்குறதுல இருந்து முதற்கொண்டு எல்லாவற்றிலும் அவரே கவனம் செலுத்தி கடைசியில முக்கியமா செய்ய வேண்டிய அந்த வேத பிரசங்கத்துல சொதப்பிடுவாரு. பாருங்க, எது நஷ்டமாகுது, சோறு டேஸ்டா இருந்து என்ன பிரயோஜனம், அதுக்காகவா நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், நல்ல சாப்பாடு கொடுத்து வருகிற மக்களை விருந்து வைத்து அனுப்பவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து குறை சொல்கிறதா நீங்க நினைக்காதீங்க, நான் என்ன கருத்தை சொல்ல வருகிறேங்கிறத மட்டும் தயவு புரிந்து கொள்ளுங்க. அப்போ முக்கிய நோக்கம் உணவல்ல, வேத வசனம் அல்லவா. அப்போ பணிகளை கொஞ்சம் பிரித்து கொடுக்கணும். எல்லா வேலையும் நானே செய்வேன் அப்படின்னு நினைக்காம பணிகளை பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து தலைவர்களை ஆங்காங்கே ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அந்த தலைமைத்துவத்தில் வருகிறவர்கள் தான் பிறகு உங்களை பின்பற்றி உங்களைப் போல நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு உங்க சபை விரிவாக்கத்தின் போது உதவி போதகர்களாய் அவர்களை நீங்க பயன்படுத்துவதற்கு உதவியாய் மாறுவார்கள். காரணம், நீங்க பொறுப்பை கொடுத்து எந்த அளவு ரொம்ப நேர்மையா அருமையா நடத்துறீங்க என்பதை அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவர் சொன்னா நம்ம செய்யணும், நல்ல தெய்வ மனிதர் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதற்காக ஜெபித்து தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஊழியத்திலே உற்ற துணையாய் மாறுவார்கள். அப்படி இல்லாம யாரையும் நம்பாம நீங்களே எல்லா வேலையும் எடுத்து செய்துவிட்டு எந்த தலைவர்களையும் உருவாக்காம நீங்க விட்டு விடுவீர்களானால் ஊழியத்தை நீங்கள் சரியான முறையிலே செய்யாது இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே எதை நான் மிக சிறப்பா செய்யணும், சில காரியத்தை நான் செய்தா போதும் என்ற மாதிரி ஒரு பட்டியலை நீங்க தயாரிக்கணும். குறிப்பா சொன்னேன், அதிகார பகிர்வு குயர் உங்களுக்கு சரியா பாடல் நடத்த தெரியல அப்படின்னா அதுல திறமை உள்ளவர்களை உங்கள் சபையிலிருந்து ஏற்படுத்துங்கள். நடத்த தெரிந்தாலும் கூட உங்கள் சபையாருக்கு வாய்ப்பளியுங்கள். பாடலுக்கு, ஜப வேளைக்கு, இப்படி ஒவ்வொரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து கொடுத்தால் உங்கள் சபையில தலைவர்கள் உருவாகுவார்கள். மட்டுமல்ல, உங்கள் ஆராதனை ஒரு லைவாக இருக்கும், நல்ல உயிரோட்டம் உள்ள ஆராதனையா மாறும். ஏன்னா எல்லாருமே விடுதலையோடு ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டு தேவனுடைய பணியை செய்யணுங்கிற அந்த ஆர்வத்தில் வளர்க்கப்பட்டு உங்களுடைய சபையில காணப்படுவாங்க. அவங்கதான் ஆத்துமாக்களை வெளியிலிருந்தும் கொண்டு வருவாங்க. அப்ப சபை வளரும், மக்கள் உண்மையான ஆர்வத்தோடு உங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுவார்கள். எட்டாவது காரியம், நீங்கள் அதிகமாய் வெளி பயணங்களை கொள்ள வேண்டியது அவசியம். சபை ஆராதனை நடத்துவதற்கு நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கிறது நல்லது. அதே வேளையில கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாய்ப்பின்படி வெளி மாநிலங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தால் வெளி தேசங்களுக்கு நீங்கள் பயணப்பட்டு சென்று வர வேண்டும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அதிக பயணங்களை செய்தவர்களுடைய அந்த மனநிலை பறந்து விரிந்ததாய் மாறும். பல கலாச்சார மக்களை பார்க்கும் பொழுது, பல மாநிலத்தின் நிலையை பார்க்கும் பொழுது, தேசத்தின் நிலையை பார்க்கும் பொழுது, அவர்களோடு பழகும்போது உங்களுடைய அந்த மனம் மிகவும் விரிந்ததாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. இது நடைமுறையான ஆலோசனை. பிரியமானவர்களே, கர்த்தர் கிருபையாக அடியேனையும் இலங்கை தேசத்திற்கும் இன்னும் அந்தமான் நிக்கோபார் போன்ற பகுதிகளுக்கும் கர்த்தர் கொண்டு சென்று அநேக ஊழியங்களை செய்தார். ஓமான் தேசத்திலும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ இந்த பகுதியிலேயே இருக்கும்போது இருந்த மனநிலையை காட்டிலும் வெளி தேசம் எல்லாம் சென்று வந்த பிறகு மனநிலை மிகவும் விரிவடைந்ததை பார்க்கிறேன். எதுக்காக சொல்றேன், நீங்க உலகம் முழுவதுக்கும் இயேசு தேவை என்பதை அறிவீர்கள். மட்டுமல்ல, உங்கள் மனநிலை சின்ன சின்ன காரியத்துக்கும் வருத்தப்படுகிற இடத்துல அது இருக்காது, பறந்து விரிந்த மனதாய் மாறிவிட்டபடியினால் எல்லோரையும் மிகவும் அழகாக நேசித்து நடத்துவீர்கள். அது உங்கள் சபை வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தை நான் அறிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே கிறிஸ்துவை நீங்கள் பறந்த மனதோடு அறிவிக்கத்தக்கதாய் உங்கள் குணநலத்தில் மாற்றம் வேணும். ஏன்னா நற்குணத்துலதான் ஆவியின் கனி வெளிப்படும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வல்லமை இருக்குது, வரங்கள் இருக்குன்னு சொல்கிறதுல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நல்ல குணம் அந்த ஆவியின் கனியினால் உங்களுக்கு உண்டாயிருக்கணும். அன்பு வந்திருக்கணும், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம் எல்லாம் வந்திருக்கணும்ல. அது வராம வல்லமை மட்டும் செயல்படுகிறதாய் சிலருக்கு அதைத்தான் முக்கியப்படுத்துகிறாங்க. கனி ரொம்ப முக்கியம். அற்புதம் செய்யாம கூட பரலோகம் போகலாம், ஆனா கனி இல்லாம பரலோகம் போக முடியாது. அப்ப எதை முக்கியப்படுத்தி வாழ்கிறோம் அப்படிங்கறத நீங்க தெரிந்து புரிந்து வாழணும் பிரியமானவர்களே. ஒன்பதாவது காரியம், ஊழியத்தை இப்பொழுது செய்யுங்கள். ஆமா பிரியமானவர்களே, ஊழியத்தை இப்பொழுது இந்த நிமிடம் செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய பேர் சொல்வாங்க, கர்த்தர் அழைத்த பிறகு நான் செய்ய ஆரம்பிப்பேன், பிறகு நான் புறப்பட்டு வட இந்தியா போன பிறகு ஊழியம் செய்ய ஆரம்பிப்பேன். ஒன்று தெரிந்து கொள்ளணும், இன்று ஊழியம் செய்யலனா நீங்க பிறகு எப்ப போய் ஊழியம் செய்ய போறீங்க? இங்கே ஊழியம் செய்யலனா வட இந்தியாவில் போய் என்ன ஊழியத்தை செய்ய போறீங்க? இங்க எந்த பயிற்சியும் பெறாம எப்படிங்க வட இந்தியாவில் போன உடனே ஊழியம் தானா வரும்? மிஷனரி அப்படின்னு அனுப்பிவிட்டா தானா ஊழியம் வந்துருமா? இல்ல ஒரு மிஷனரி பயிற்சி ஒரு 3 மாதம் பெற்று விடுகிறதுனால மட்டும் ஊழியம் தானா வந்துருமா? இல்லை பிரியமானவர்களே, இன்று நீங்க ஊழியம் செய்யணும். இப்ப இருக்கிற சபையில ஊழியம் செய்யணும். அங்க சண்டே கிளாஸ் எடுக்கணும், வாலிபர்கள் ஊழியம் செய்யணும், பெரியவர்களுக்கு ஊழியம் செய்யலாம், நோய்வாய்ப்பட்ட அந்த ஜனங்களை நீங்க சந்திக்கலாம், உங்க சபையில போதகர் கூட செல்லலாம், அங்க நடக்கிற சின்ன சின்ன வேலைகள், தோட்ட வேலைகள் நடந்தாலும் அதுல கூட நின்று செய்து பாருங்க. எல்லாமே உங்களுக்கு உதவியா மாறும். நாம நினைக்கிறோம் தோட்ட வேலை ஈஸியான வேலை அப்படின்ட்டு. இல்ல, செடியை வைத்து வளர்ப்பதற்கு அதுல எவ்வளவு காரியம் இருக்கு என்பதை நீங்க இறங்கி செய்து பார்த்தாதான் தெரியும். அப்ப நாளைக்கு நீங்க உங்க சபைய ஒரு நல்ல தோட்டத்தை வைக்கணும்னு நினைச்சா கூட, இப்போ நீங்க அந்த அறிவை ஞானத்தை பெறலன்னா எப்படி அந்த காலகட்டத்தில் தோட்டத்தில் இந்தந்த செடிகள் இப்படி இப்படி வைக்கணும்னு உங்களுக்கு சொல்ல முடியும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆயத்தம் ஊழியத்துக்கு இப்பொழுதே ஆயத்தம். கிடைக்கிற தருணங்கள் எல்லாம் தூங்கிவிட்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு யாரும் இருக்கக்கூடாது என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். சுறுசுறுப்பா இருக்கிறவர்களுக்கே கர்த்தர் உதவுகிறார். ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை சும்மா ஒரு தோட்டத்துல வைத்து இந்த ஏஞ்சல் கதை அப்படி படிப்போமே, தேவதை கதை மாதிரி அவங்க அப்படி சும்மா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வரல. அந்த முதல் மனிதனையே பணி செய்ய வைத்தவர் கர்த்தர். அதை பண்படுத்த காக்க வைத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப பாவம் பிறக்காததற்கு முன்னே கூட கர்த்தர் எதிர்பார்த்த விஷயம் மனிதன் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பண்படுத்தணும், காக்கணும். உங்க சபையையும் பண்படுத்த வேண்டி இருக்கிறது, காக்கவும் வேண்டி இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் பணி புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ ஊழியத்துக்கு ஆயத்தப்படுகிற காலத்தில் கூட நீங்க ஒருவேளை உங்களை போதகரா நியமிக்காம இருக்கலாம், சுவிசேஷகனா நியமிக்காம இருக்கலாம், எந்த ஊழிய பொறுப்பும் கூட கொடுக்காம இருக்கலாம். ஆனா இந்த வேலையை செய்வதற்கு எதுவும் பொறுப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நானே செய்ய வருகிறேன்னு சொல்லி ஞாயிறு பாடசாலையை எடுக்க முன்வந்தா யாரும் தடுக்க போகிறது இல்ல. ஊழிய பயிற்சி களத்தை நீங்களே முதலாவது உருவாக்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு இப்பொழுது ஊழியம் செய்யுங்கள், பிறகு என்று ஒருபோதும் சொல்லாதிருங்கள். பிறகு பார்ப்பேன், இந்த நாளுக்கு பிறகு செய்வேன், இல்ல இல்ல. உங்களுக்கு சம்பளத்தோடு வேலை கிடைக்குதுன்னா உடனே நாளைக்கே பிறப்பிட்டு போய் அந்த வேலையை செய்யறீங்கல்ல. அப்ப உங்க வேலை முக்கியமான விஷயமா இருந்ததுன்னா தேவனுடைய வேலை எவ்வளவு முக்கியமான விஷயம்? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற மனுஷனை தான் கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார் என்பதுதான் சத்தியம். ஆகவே இப்போ இருக்கிற கொஞ்ச காரியத்துல உண்மையா இருங்க, உங்களுக்கு பெரிய காரியம் பெரிய பலனாக காத்திருக்கிறது. அடுத்து வேதாகம கல்லூரி பயில வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை வேதாகம கல்லூரி என்ற உடனே அநேகர் அதை வெறுக்கிறார்கள். ஆனா சரியான வேதாகம கல்லூரி நிச்சயமாய் நல்ல ஊழியர்களை உருவாக்குகிறது என்பதற்கு நாங்களே சான்று. ஏன்னா நான் MBA படித்து வாத்தியார் வேலை பார்த்த மனுஷன். ஆனா கர்த்தர் எனக்கு ஊழிய அழைப்பு தந்த பொழுது முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அப்ப தேவன் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். சிலர் என்னை உற்சாகமூட்டினபடினால் நான் அதை படிக்க முடிவு செய்து படித்தேன். உண்மையிலேயே அதன் மூலமா எவ்வளவு சிறந்த ஊழியர்களாய் உருவாக முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன். ஆனபடினால் தான் ஒரு குறிப்பிட்ட முழுநேர ஊழியர்கள் மட்டும்தான் வேதாகம கல்லூரி பயிலணும் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு விசுவாசியும் வேதாகம கல்லூரி பயிலணும் அப்படிங்கிற தரிசனத்தை, மாபெரும் தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆன்லைன்ல கொண்டு வந்தோம் கர்த்தருடைய கிருபையினாலே. இன்று உலகம் முழுவதிலும் அநேகர் பயில கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மக்கள் எல்லாம் இப்படி ஆன்லைன்ல பைபிள் காலேஜ் இல்லைன்னா படிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நேரடி பைபிள் காலேஜுக்கு கட்டாயமா போக மாட்டாங்க. ஏன்னா வேலையோடு ஊழியம் செய்கிற மக்கள் நம்மிடத்தில் பயில்கிறார்கள். குடும்ப தலைவிகள், வாலிப தம்பி தங்கைகள் எல்லாரும் படிக்கிறார்கள். அப்போ அவங்க நல்ல சீடர்களை உருவாக இது வாய்ப்பாக மாறிவிட்டது. அப்ப என்ன சொல்ல விரும்புகிறேன், உண்மையிலேயே நல்ல வேதாகம கல்லூரி இருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் அதை செய்கிறோம். விசுவாசத்தை தூண்டக்கூடிய ரட்சிக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஊழியம் செய்கிற மக்களை உருவாக்க முனைகிறோம். இறையியல் வழியாக வேதத்தை ஆழமாக படிக்க உதவுகிறோம். எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்யணும் என்று வலியுறுத்துகிறோம். அதாவது நம்முடைய வேதாகம கல்லூரி வேதாகமத்தை வலியுறுத்தி போதிக்கிறது, அதை படிக்க வேத அறிவில பெருக வைக்கிறது, அடுத்து ஆவிக்குரிய ரீதியிலே வளர்க்க தேவையான பாடங்கள் இருக்கிறது, சுவிசேஷகர்களாக போதகர்களாக உருவாக்கக்கூடிய வேதாகம கல்லூரியாய் நம்முடைய கல்லூரி இருக்கிறது. இதை அடுத்து இறையியல் வழியாக சரியாக அதன் பின்னணியோடு கற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு வேதவசனத்தை கொடுத்தாரோ அதை புரிந்து கொள்ள வைக்க நாங்கள் முயற்சி எடுத்து பாடங்களை வைத்திருக்கிறோம். எல்லாமே இறையியல் புத்தகங்கள் வழியாய் அருமையாய் கற்றுக்கொண்டு இன்று அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ வேதாகம கல்லூரி பயிலணும் அப்படின்னு ஒரு வாஞ்ச ஒரு போதகருக்கு ஊழியருக்கு தேவை. உங்களுக்காக ஆன்லைன்லேயே நம்முடைய வேதாகம கல்லூரி செயல்படுகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எங்கேயும் நீங்க அலைய வேண்டியதில்லை. வீட்டிலேயே இந்த பாடங்களை ஆன்லைன்ல ஆடியோவில் வைத்திருக்கிறோம். உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கேட்டு வீட்டிலிருந்தே பரீட்சை எழுதி தபாலில் அனுப்பினா போதும். கட்டணம் ஒன்றும் எங்கும் இல்லாத அளவுக்கு குறைந்த கட்டணம் வைத்திருக்கிறோம். 185 ரூபாய்க்கு மாத கட்டணத்துல வைத்திருக்கிறோம். மாத கட்டணம் 185 தான். முதல்ல 185 கட்டணம், மாதந்தோறும் 185 கட்டணம். இதுலயே அட்மிஷன், எக்ஸாம் ஃபீஸ், வீட்டிலிருந்து பட்டம் பெறுகிற வரைக்கும் உள்ள ஃபீஸ நாங்கள் இவ்விதமாய் அதை பகிர்ந்து மாத கட்டணமாய் மாற்றியிருக்கிறோம். தேவனுடைய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு செலவழிக்க நாம யோசிக்கவே கூடாது. இது ஆவிக்குரிய ரீதியில் வளர்வதற்கு உதவி செய்து நம்ம பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிப்பதற்கு 600 ரூபா மாதம் கட்ட தயாரா இருக்கிறோம். நம்மை கர்த்தருக்குள் உருவாக்க ஒரு 185 கொடுத்து பிடிஹெச் படிக்க ரொம்ப யோசிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், தேவ காரியத்தை நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் என்பதை இப்படி சிந்திச்சாலே உங்களுக்கு புரியும். தேவ காரியத்தை முதலிடத்துல வைப்பீங்கன்னா, கர்த்தாவே இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வையும் மற்றவர்களின் ஆவிக்குரிய வாழ்வை வளர்ப்பதற்கும் தேவையான வேதாகம கல்லூரி படிப்பு, இதுக்கு நான் நேரத்தை செலவழிப்பேன், நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு மருத்துவன் மருத்துவனாய் மாறுவதற்கு MBBS 5 ஆண்டுகள் வரை செலவழித்து படிக்கிறான். 3 ஆண்டுகள் படிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல பிரியமானவர்களே. வாஞ்சை மட்டும் வேணும், வேதத்தை நான் முறைப்படி அறிந்து சரியாய் போதிக்கணும். ஏன்னா நம்முடைய வேதாம கல்லூரியில வேதத்தை பிரசங்கிப்பது எப்படி, அதை சரியா வியாக்கியானம் பண்ணுவது எப்படின்னு தனித்தனி புத்தக வடிவிலை நாம் வைத்து கற்றுக் கொடுக்கிறோம். பவுலின் நிறுவங்கள், வேதம் முழுமையும் சரியாய் புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாடு ஆய்வு, புதிய ஏற்பாடு ஆய்வுன்னு பல விதங்களில் நாம படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாஞ்சை வேண்டும். இனி எங்க போய் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியம்னா அது சிறந்த வேலை, சிறந்த வேலைக்கு சிறந்த விதமாய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். பில்லி கிரகம் என்ற அந்த பெரிய ஊழியர் கூறும்போது, நான் என்னுடைய ஊழியத்திற்கென ஆயத்தப்பட அதிக ஆண்டுகள் செலவழிக்க முடியாமல் போய்விட்டதே என்று அவர் வருந்துவதாக எழுதி வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு நேரம் இருக்குமானால், இன்னும் ஊழியத்திற்கு வராது இருப்பீர்களானால், அதிக நேரங்களை ஊழியத்திற்கென ஆயத்தப்பட நாம் கற்றுக்கொண்டு வருகிற இந்த காரியங்களை எல்லாம் கட்டாயமாய் செய்யுங்கள். நேராதான் நமக்கு போக முடியல, வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய இடத்திற்கு ஆன்லைன் பைபிள் காலேஜ் இப்பொழுது இருக்குன்னா அதை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் யோசித்து பாருங்கள். நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுங்கள், செல்வத்தை கர்த்தருடைய காரியங்களை அறிவதற்காய் செலவழியுங்கள். எல்லாம் ஆசீர்வாதமா உங்களுக்கு மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஊழியத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்துக்கும் ஆயத்தம் அவசியம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே ஜெபத்தோடு ஆயத்தப்படுங்கள். நீங்கள் வருகிற காலத்திற்கு இப்பொழுது நீங்கள் மூலதனம் இடுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்கன்னா அது மூலதனம் இடுகிற, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிற விஷயம். பணத்தை செலவழிக்கிறீங்கன்னா நீங்க ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பெற போறீங்க சீக்கிரமா. எல்லாவற்றையும் கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், அவர் உங்களுக்கு வர்த்திக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். விசுவாசம் என்பது எனக்கு நல்லது நடக்கும் என்று நம்புகிறது மாத்திரமல்ல, அந்த நல்லது நடப்பதற்காக அநேக விஷயங்களை முன்னே நான் மூலதனமாய் இட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஊழியத்தில் ஆயத்தப்படுத்தப் போகிறார். ஆயத்தப்படுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து சிறப்பாக பயன்படுத்தப் போகிறார். ஜபத்தோடு தொடர்ந்து உள்ள நிகழ்ச்சிகளை கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை காண்பீர்கள்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும், இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும், சில கேள்விகளை பாடக்குறிப்புகளில் PDF வடிவில் தந்திருக்கிறோம். கேள்விக்கான பதில்களை தனி நோட்டில் எழுதி நன்றாக படியுங்கள். தேர்வுக்கு படிப்பதற்காக எழுதின இந்த கேள்வி பதில்களை எங்களுக்கு அனுப்பித்தர வேண்டியதில்லை. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.